புறமே இருக்கும் மெய்யெண்ணங்கள். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்பது நம்முடைய சந்தோஷத்தின் நிறைவுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட உதாரணத்தை நாம் அறிந்து புரிந்து கொண்டுவிட்டால் நாம் அடைய வேண்டிய மகிழ்ச்சி என்ன என்பது மிகவும் தெளிவாக நன்றாக தெரியும். இதுல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு ஒரு வழக்கமான பழமொழியை உண்டு. இக்காலங்களிலும் அல்லது எக்காலங்களிலும் பட்டிமன்றங்கள் ஆங்காங்கே அமைந்து நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார். அதிலே இம்மாதிரியான சில வாக்கியங்களை எல்லாம் இரு தரப்பினரும் ஆர்வமாக பேசி விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் நடுவர் என்பவர் என்ன தீர்ப்பு சொல்லுகிறார் என்பது ஒன்று ஒன்று. அது பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் நடுவர் என்பது ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்றாலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய மனதிற்கு நாம் நினைத்த கேள்விக்கு திருப்தி எது என்பது தெரிவது ஒரு பெரிய காரியம், அது பெரிய ஒரு சந்தோஷம். இத்தகைய ஒரு மகிழ்ச்சியினை ஆண்டவன் தான் தருகின்றான். மற்றைய நிலைகளில் நாம் எந்த விதமாக விவாதித்து எதை பற்றி எவ்வண்ணம் தெரிந்து கொண்டாலும் அவைகளெல்லாம் முழுமையான உடல்தரமான இறைவன் விளங்குகின்ற மகிழ்ச்சிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது கட்டத்திலே இருக்கின்ற பற்பல நிறைவுகள் தான். இந்த பக்கத்திலே ஒரு நிறைவு இருக்கிறது, அந்த பக்கத்திலே ஒரு நிறைவு இருக்கிறது, எப்படி சொன்னா எப்படியே சொல்லுங்களேன்னா, எங்க கிராமத்துல இந்த பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, ரெண்டுமே வறண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு தகவல், நமக்கு தெரிஞ்ச தகவல். ரெண்டுலையுமே தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் குளம் என்றால் தண்ணீர் இருக்கத்தான் செய்யும், ஏரி என்றால் தண்ணீர் பெரியதாக பரவலாக இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் பிடிப்புகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எதை சொன்னாலும் மனுஷனுக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சிந்தனையை சின்ன விஷயமாகவோ சின்ன சிந்தனையாகவோ பெரிய சிந்தனையாகவோ சொல்ல தெரியும். அது என்ன மனிதனுக்கு உள்ள சுபாவம் அல்ல. சுபாவம் என்பது வேறு, பசுமாட்டினுடைய சுபாவம் என்பது வேறு, அது மாதிரி வேறு ஒரு ஓனானுடைய சுபாவம் என்பது வேறு. அதனால்தான் தெரிவது அறிவது என்பதெல்லாம் அறிவோடு சம்பந்தப்பட்டது. எல்லா நிலைகளையும் அவ்வப்பண்ணமே புரிந்து கொள்ளுவது என்பது அது வந்து அது குணம் என்பதை பொறுத்து கொள்ளலாம். நம்முடைய குணம் நமக்கு எல்லாவற்றையும் அறிவித்துவிடும், தெரிவித்துவிடும். உங்களுடைய குணம் உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவித்துவிடும். அதனால்தான் பகவான் கண்ணன் கீதையிலே அர்ஜுனிடத்தில் சொல்லுகிறார், நீ எவ்வளவுதான் அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரியும் நேர்மையாக தான் சிந்திக்கிறேன், நேர்மையாக தான் கேட்கிறேன், கோணலாக தான் சிந்திக்கிறேன், கோணலாக தான் கேட்கிறேன், பக்கவாட்டில் பார்க்குறேன், பக்கவாட்டில் தான் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லா திருவிடாத்ம ஸ்வரூபினே நமகா அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னா அது அடுத்த ஸ்டெப் அறிவு அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். அதனால தான் கீதையை வந்து எப்பொழுதுமே மறுக்க முடியாத ஒரு நூலாகவே இருக்கும், அது உள்ள போகும். அதனால தான் பல பேர் அதற்கு உரை செய்து கொண்டே இருக்கிறார்கள், திருக்குறளை பற்றி உரை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவண்ணம் என்று அறிக. திருகுணாத்ம ஸ்வரூபினேனமா அப்படின்னார். இப்ப என்னுடைய குணம் என்னவோ, என் குணம் எனக்கு நான் வந்து என்னுடைய அறிவு கெட்டதாக செயல்பட்டாதான் என் குணம் கட்டுவோம். ஏன்னா அறிவு வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வேகமாக நடக்கக்கூடிய ஒரு குழந்தை. குணம் என்பது என்னன்னா ஒரு தகப்பனுடைய கையை ஒரு குழந்தை பிடித்துக் கொள்வதை போன்று, ஒரு தாயாருடைய கையை ஒரு குழந்தை பிடித்துக் கொள்வதை போன்று. அதுதான் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு ஆஹா இது அற்புதமான சுகம், இது அற்புதமான சுகம், இது அற்புதமான சுகம் என்பதை தெரிந்து கொள்ளும். அதனால்தான் தாய் குழந்தையை ஒவ்வொரு ஊராக அழைத்து கொண்டு கொண்டு போய் காண்பிக்கிறாள். ஒரு ஊர்ல ஒரு ட்ரெயின் ஏறி அப்பா இது இந்த ஓர் இங்கே இறங்கு, அது அந்த ஓர் இங்கே இறங்கு, ஒவ்வொன்றாய் காண்பித்துக் கொண்டே போகுது. இது பார்த்தீங்கன்னா இது குணம் என்பது இதை நன்கு அறியும். இந்த இடத்துல நீங்க ஒன்று சின்னது சொன்ன, அதனால சத்வ குணம் என்பது கடவுளை அறியும், அப்பதான் அது புரியும். இந்த கடவுள் விஷயங்கிறது அப்பதான் புரியும். அதுவரையில் இந்த கடவுளை அறிவதற்கு நாம் பலவிதமான செய்கைகளை செய்து கொண்டிருக்கிறோம். திருக்கோயில்களுக்கு செல்லுதல், தலயாத்திரை செல்லுதல், மகான்களை தரிசித்தல், அங்கங்கே இருக்கின்ற எல்லா விதமான மடங்களுக்கும் சென்று சாயந்திர நேரத்திலே வந்தனம் செய்துவிட்டு திரும்புதல், சொற்பொழிவுகளை சிறிதாகவோ பெரிதாகவோ கேட்டல், அறிந்து கொள்ளுதல், எழுதுதல், ஏற்றமாக சொல்லுதல், கவிதை பாடுதல், கற்றல், எல்லாமே ஒன்றுதான். எத்தகைய கவிதையாயிருந்தாலும் எல்லாமே அறிதல் தான், வேற ஒன்றும் இல்லை. இருக்கிறது இல்லை, இல்லாதது, இருந்து கொண்டே இருப்பது, அப்படின்னு ரெண்டு விதமாக தான் உலகத்தில் எதையுமே சொல்ல முடியும். அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும், விஞ்ஞானத்தில் கண்ணுக்கு தெரிகிறது, அதாவது கருத்துக்கள் கண்களுக்கு தெரிகின்றன. விஞ்ஞானத்தில் என்னென்ன தெரிகிறது, உலகத்தில் இருக்கிறதே அப்பப்பட அப்படியே புதுசு புதுசாக எடுத்துக்கிட்டு சொல்லும் போது அது இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். அதனால விஞ்ஞானத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை. விஞ்ஞானத்தில் வந்து என்னன்னு கேட்டாக்க, நாம் அந்த நம்முடைய புலன்களால் அறிவது, ஐம்புலன்களால் அறிவது, அது ஒரு புலன் ஒரு ஒரு விஷயத்தோடு கனெக்ட் பண்ணி தெரிந்து கொள்ளும். ஒரு ஒயர் இங்கிருந்து போய் அந்த பல்பை எரி செய்யும், இன்னொரு ஒயர் இங்கிருந்து போய் இன்னொரு பல்பை எரி செய்யும். கண் ஒரு புலன், காது ஒரு புலன், வாய் ஒரு புலன், அது ஒரு புலன் என்பது, கண் எதையெல்லாம் அறிகிறது, வாய் எதையெல்லாம் அறிகிறது, இப்படின்னு நீங்க யோசனை பண்ணி, அதுக்குள்ள கடைசியில மனம் என்பது எதையெல்லாம் அறிகிறது என்பது நம்முடைய ஆழமான உள்ளத்திலே வெளி உலகத்திலிருந்து பதிகின்ற விஷயங்கள், வெளி உலகத்திலிருந்து நம்முடைய உள்ளத்திலே பதிகின்ற விஷயங்கள். அப்பத்தான் இந்த இறை நூல்கள் வந்து சின்ன சின்னதா எப்படி பிரச்சாரம் செய்கின்றன, அதுல பெரிய அளவில் எப்படி விருத்தி உரைகள் இருக்கின்றன, எழுதப்படுகின்றன, மீண்டும் சில பேர் எப்படி எழுத போகிறார்கள் என்பதுதான் புரியாது. அதுபோல ஒரு பகுதியிலே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய முழுமையை அது நமக்கு எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொன்னார் குருநாதர். அது என்னன்னு கேட்டால், அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடறோம், அவங்க பார்க்கலாம். பழங்காலத்திலே இருக்கின்றன அதை போன்று இப்பொழுது குழாய்கள் ஆங்காங்கே நம்ம வீட்டுக்கு வந்து விடுகின்றன, அதனால எங்கே இருக்கிற தண்ணியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறது. அதனால நம்ம வந்து கிணத்தை பார்க்க முடியாது, பம்பை பாருங்க, பம்பு சிட்டை பாருங்க, கீழே நோண்டி பாருங்க, போகணும், அது முடியாது. நம்ம தண்ணீரை எடுக்கின்ற சாதனங்களை தான் பார்க்கிறோம், பைப்பு, மோட்டார், மிஷின், நீர்வீழ்ச்சி, இப்படி போகுது. இப்படி பார்த்தோம் ஆனந்தத்தை அனுபவிப்பது. அதனால இப்ப இதுலதான் இது இது இந்த மாதிரி இருக்கும்போது பைப் ஒண்ணு, திருகிற குழாய் ஒண்ணு, மோட்டார் ஒண்ணு, இன்ஜின் ஒண்ணு, பொருள் உலகத்துல நமக்கு நிறைய சாமான்கள் சேர்ந்து வச்சு. ஒருத்தர் சொன்னார், அப்பா இப்படித்தான் ரொம்ப சாமான சேர்த்து வீடு முழுக்க தேக்கி வச்சுட்டேன், அதனால தான் சொல்ல கொஞ்சமாவே யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி வாங்கணும், கொஞ்சமாவே சேர்த்துக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா, வீடு வேலி பண்ணும் போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற பெரிய அனுபவம் சொன்னா ஒத்துக்கிறான், இவர் பண்ற அக்கிரமம் தான் எல்லாமே சொல்றவங்க என்னமோ கிரமமா இருக்கிற மாதிரி நினைச்சு விடுறாங்க. கிரமமா இருந்தா என்ன, எல்லாரும் கிரமமா தான் இருக்கும். அதனாலதான் சர்வம் பிரம்மமேவன் பகவான் என்ன சொல்றான், எல்லாருந்தான் ஒருத்தர் மாரி ஒன்னும் குறையில்லை. அங்கங்க ஏதோ தான் சில சில சமாயங்கள், நான் ஆசைப்படும் போது ஒரு பெரிய கங்காளம் வாங்கி போட்டேன், என் மேல தப்பியா, நீ ஆசைப்படும் போது பெரிய ஜோடலாம் வாங்கி போட்டேன், யாரு என்ன பண்றது இது, அவ்வப்போ 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 அப்பப்போ ஆசை வரும்போது அங்கங்க அங்கங்க ஒண்ணுன்னு வாங்கி கொடுவோம் எனக்கு அது கேட்க அப்படின்னு நீ தெரிஞ்சு போயிட்டுருக்கே உனக்கு குருநாதர் கிட்ட. இதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு. அது தெரிஞ்சுக்க அப்புறம் பகவானை பத்தி பாரு, பகவானை பத்தி பார்க்கும்போது அப்புறம்தான் ஒரு பகுதி என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையை நன்றாக தெரிவித்து விடும் அப்படின்னு நான் சொன்ன சிறிய கதை. அதுக்காக ஒரு பெரிய கனரக அமைச்சார் அவர் குருநாதர். அது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிணறு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தண்ணீர் வேண்டும் அல்லவா, இதுபோல பகவான் ஒவ்வொருத்தர் வீட்டுலையும் இருக்க வேண்டும் அல்லவா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூஜா அர்ச்சா மூர்த்தி இருக்க வேண்டும் அல்லவா. இவருக்கு முருகன் இன்னைக்கு கிருத்திகை, சில பேர் இவருக்கு மகாவிஷ்ணு இன்னைக்கு அவருக்கு